الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه واتباعه أجمعين أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك أن اشكر لي ولوالديك وإلي المصير صدق الله العظيم عن أبي جعفر أنه سمع أبي هريرة رضي الله تعالى عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث دعوات مستجابات لهن لا شك فيه دعوة المظلوم ودعوة المصابر ودعوة الوالدين على ولدهما صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து லஹங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்க கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் கர்ணாமாரையும் சலாமென்னும் சாந்தி பேருக்கும் رحمت للعالمين سيد المرسلين شفيع المذنبين محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த அஸ்ஹாபுகள் தாபிஈங்கள் தபிஈ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அந்த நாளை அவர் விரும்பக்கூடிய இடமா நம்ம மஸ்ஜிதிலே கழிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க காரியங்களை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறு இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லவதற்கும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற ரஹ்மத்துக்களை செய்திருக்கிறார் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாகன வசதியாக இருந்தாலும் சரி வேற பதவியோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயமாக இருந்தாலும் சரி எல்லா விடயங்களிலும் நம்முடைய தபாரக வ தஆலா எண்ணற்ற விடயங்களை எண்ணற்ற காரியங்களை நியமத்துக்களை செய்து வச்சிருக்கிறார் இப்படியான நியமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் பிரயோகிக்க வேண்டும் எந்த அமைப்பிலே செயல்படுத்த வேண்டும் என்பதனை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறையிலே எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார் முதலாவது விடயம் ருக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய விடயம் அல்லாஹ்வுடைய கடமைகள் இருக்கிறது அந்த கடமை எங்களுக்கு கிடையாது அதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம் முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது ஹுகூகுல் இபாத் ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் செய்ய வேண்டியிருக்கிறது பிறருக்கும் செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாலிபனாக இருக்கட்டும் வயோதிபனாக இருக்கட்டும் அனைவர்களும் தனக்கும் செய்ய வேண்டிய சில கடமை இருக்கின்றன சில வேலைகளில் நாங்கள் யோசிப்போம் எங்களுக்கு நாங்கள் என்ன கடமை செய்கிறது என்ன கடமையை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று கூட நாங்கள் நினைக்கலாம் நம்முடைய தெளிவான முறையில சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு எல்லாம் உதாரணமாக உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம் தூக்கத்தை உங்களோட உடலுக்கு ராகத்தாக ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒரு மனிதன் உரிய நேரத்தில் தூங்கி உரிய நேரத்தில் எழுப்புகிறது அவருடைய உடலுக்கு ராகம் பல நாடுகளில தூக்கம் இல்லாமல் வைத்துத்தான் சில கைதிகளிடத்திலே இருந்து உண்மைகளை எடுக்கிறார் ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கம் அவசியம் இது மாதிரி எத்தனை விடயங்கள் இருக்கின்றன ஆகவே நம்ம உரிய நேரத்தில் தூங்குறது கிடையாது உரிய நேரத்தில் எந்த நேரத்தில் எழுப்ப வேண்டுமோ அந்த நேரத்தில் எழுப்பது கிடையாது இவைகள் நம்முடைய உடலுக்கு செய்ய வேண்டிய மாற்றமான விடயங்கள் ஆகவேதான் எப்போவாது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் தனக்கும் செய்ய வேண்டி இருக்கிறது பிறருக்கும் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த அமைப்பிலே நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளே மிக பிரதான ஒரு கடமைதான் தன்னை எல்லாம் பெற்றெடுத்து ஆளாக்கி மனிதனாக்கி உயர்ந்த நிலைமையில் ஆட்சி வைப்பதற்கு துடிக்கிறார்களே, அல்லது துடிச்சை விட்டு மறைந்து விட்டார்களே, அந்த அருமையான பெற்றோர்களை அதனுடைய அவருடைய தாய் தந்தையர்களை அவர்களுக்குரிய அப்புகளை கடமைகளை செய்வது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப முக்கியமான கடமை என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அஜீதிரை விளக்கத்தில் எழுதுகிறாங்க, ஒரு காலத்துல பூகம்பம் அதிகரித்து விடும், பூமி அதிர்வும் அதிகமான வர ஆரம்பிக்கும், நெருப்பு காத்து என்று சொன்னால் தப்பிலே உலமாக்க எழுதுறாங்க, வகவகையான நோய்கள் வர ஆரம்பித்து விடும். அப்படிங்களா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான தண்டனைகளை சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை அழகாக சொன்னார். இந்த காலத்திலே அமானுஷங்கள், நம்பிக்கையான விடயங்கள், அது சொல்லி ரீதியாக இருக்கலாம், செயல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எப்பொழுது அமானுஷங்களுக்கு அநியாயம் செய்யப்படக்கூடிய காலம் வருகிறோம். அதே நேரத்தில் தான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தியை கொடுக்காமல் அதை ஏற்பட்டாலும் செய்ய வேண்டிய ஒதுக்கக்கூடிய ஒரு காலம் மக்கள் மத்தியிலே மலிந்துவிடும் என்று சொன்னால் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாய்க்கு வேதனை செய்கிறான், அடிப்பது மாத்திரமல்ல அவருடைய மன உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறார். ஒரு தாயுடைய கடமை, ஒரு தந்தையுடைய கடமையை செய்யாமல் ஒதுக்குகிறார். அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னோட இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த நண்பர்களை சேர்த்து நடக்கிறார். ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கிறார், அதே நேரத்தில் நண்பருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறார். இப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிடும் என்றார் சொன்னால் அந்த காலத்திலே வகவகையான நோய்களை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் அபிகல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல அந்த காலங்களில் அதிகமான பூகம்பம், பூமி அதிர்வு நிறைய ஏற்பட்டு விடும் என்ற கருத்தையும் அபிகல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மத்தஸ்ஸா மரண நாள் எப்பொழுது உண்டாகும் என்று கேட்கிறாங்க. மத்தஸ்ஸா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விட கேட்டவர் ரொம்ப அறிந்தவராக இருக்கிறார், என்னை விட இடத்துல கேள்வி கேட்டாரு அவருக்கு அதை விட அறிவு கூடுதலாக இருக்கிறார் சொன்னார். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அது அப்புறமாக கேட்கிறாங்க, அதனுடைய அடையாளம், அது வருவதற்குரிய அடையாளங்களில் சிலதை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா, எப்பொழுது தாய் ஒதுக்கப்படுகிறாரோ, ஒரு தாய் பணிப்பெண் மாதிரி வேலைக்காரி மாதிரி பாவிக்கப்படுகிறாரோ, ஒரு தாய்க்குரிய அந்தஸ்து கொடுக்கப்படாமல் அந்த பெற்றரை உதாசீனம் செய்யக்கூடிய காலம் எப்பொழுது மக்கள் மத்தியிலே அதிகரித்து விடுகிறதோ அந்த காலம் மரம நாளுக்குரிய அடையாளம் என்பதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாபுனிக்க குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பெற்றோருடைய கடமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வகல்லா ரப்புக அல்லா தஅமுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க, உங்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டியிருக்கட்டும், அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோருடைய மனக்குரிய நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றார், அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் என்ன நிறைய சொல்லிக்கிட்டு வரா. இந்த ஆயத்துல தன்னை பற்றி ஒரே ஒரு வரிதான் சொல்லுகிறார், ஒரே ஒரு வசனம் தான், ஆனால் அதுக்கு பின்னால வரக்கூடிய அத்துணை விடயங்களும் நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பெற்றோர்களுக்கு தாய் தந்தைகளுக்கு என்ன கடமை செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தமிழ் சபாரக தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறார். அதுல ஒரு இடத்துல சொல்கிறார் எழுந்துறாங்க எலும்ப முடியல, அவங்களை தூக்கித்தான் சுமைக்க வேண்டி இருக்கிறது, சில நேரங்கள்ல படுத்த படுக்கையில மரம் கழிச்சிடுவாங்க, சிறுநீர் போய்விடும், இதை துப்புரவு செய்ய வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது, ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும், அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அந்த கட்டத்தில் கிட்ட போய் அது துப்புரவு செய்யற சமயத்தில் அதனுடைய அந்த துர்நாற்றம் மூக்களை படுகின்ற பொழுது முதலாவது வாயில வார்த்த வார்த்தை என்ன, சி என்று தான் வருது, சி என்று வருமா இல்லையாங்க, என்ன சொல்லுது அந்த நேரத்துல கூட என்ன செய்யாதீங்க, சீயண்ட வார்த்தையை பாதிக்காது. இந்த அளவுக்கு பெற்றவருடைய கண்ணியத்தை பேண வேண்டிய ஒரு கடமை குரான் தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த காலத்தை பொறுத்த அளவில் விஞ்ஞானம் வளர்ந்த காலம், பல வகையிலே அறிவுகள் வளர்வு பெற்ற காலம். ஆனால் வாலிபர்கள் இந்த அறிவுக்கு பின்னாலே சென்று சீரழியக்கூடிய ஒரு நிலைமையிலே தன்னுடைய பெற்றோர்களை, முதியவர்களை, எங்களை எல்லாம் பாதுகாத்தவர்களை, எங்களை தந்தைகளை கவனித்த உறவினர்களை ஒதுக்கி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை நம்மிடத்திலே மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதிலே நாம் மறந்துவிடக் கூடாது. நான் ஒரு தடவை நஜிதா இப்னு ஆமிர் என்ற ஒரு சஹாபியோடு இருந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார்கள், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன். இந்த நஜிதா சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன். அந்த பாவம் பெரும்பாவமா இருக்குமோ என நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அந்த நஜிதன சஹாபியார் மற்றவர்களிடையே சொல்லுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, இது பெரும் பாவம் அல்ல, இது பெரிய பாவம் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பெரும் பாவங்களில் உள்ளது என்னவென்று சொன்னால், அல்லி ஷனாக்கு பில்லா, என்ன செய்யறது, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி என்ன செய்யறது, அல்லாஹ் அல்லாஹ் பெருடைய பாராட்டுதல மற்றவர்களை இணை வைக்கக்கூடிய மாதிரி நடந்து கொள்வது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அநியாயமான முறையிலே ஒரு உயிரை கொள்ளுவது, அது எந்த கட்சியாளதான் கொள்ளணுங்கிற இல்லைங்க. சில இடங்கள்ல பார்த்தா மற்றவன் தலை தூக்க கூடாது என்பதற்காக வேண்டி வேற வேற வழிகளை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இதுவும் ஒரு கொலையுடைய தன்மைதான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்ன செய்யறது, ஒரு நல்ல பெண்மணிக்கு படுது செல்வது, அவங்க வாழ்க்கை நல்லாயிடும், அவங்களை தலை தூக்க விட கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மோமினான நல்ல பெண்மணிக்கு படுதூறு சொல்லி அநியாய கதை சொல்லி அவரை சீரழிக்கிறாங்களே, இவைகள் எல்லாம் பெரும்பாவத்திலே உள்ளது. அன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யதீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, பட்டியோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயங்களை சாப்பிடுவது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், பள்ளியிலே அட்டூழியம் பண்ணுவது, பள்ளியிலே கிடைச்சலை ஏற்படுத்துவது, மக்கள் சொல்ல முடியாதவாறு நிம்மதியான முறை நிற்க முடியாதவாறு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி சீரழிக்கிறார்களே, இதுவும் பெரும்பாவத்திலே உள்ளது என்று சொல்லிவிட்டு அபிகல்லாதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை மாறு செய்வதால் அந்த பெற்றோர்கள் மனம் வெம்பி அழுகிறார்களே, இதுவும் பெரும்பாவங்கள்ல உள்ளது, இதுவும் பெரும்பாவங்கள்ல உள்ளதான். ஒரு பிள்ளை மாறு செய்கிறார், வாப்பா உமான சொல்லி கேட்கிறல்ல, அல்ல வாப்பா உமா என்ன நியத்தில் இருந்தாங்களோ அதுக்கு மாற்றமாக நடக்கிறார், சமுதாயம் ஒதுக்கி தள்ளக்கூடிய விடயங்களை செய்கிறார், தந்தை தாய் தந்தைக்கு விருப்பம் இல்ல. இந்த அட்டூழியமான விடயங்களை ஒரு பிள்ளை செய்கின்ற பொழுது பெற்றோருடைய மனங்கள் அது கஷ்டத்திலே இருக்கிறது, பொறுப்போடு இருக்கிறது. இந்த ஒரு பாவமான செயலும் பெரும்பாவங்களே உள்ளதுதான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், அத்தஹிப்பு அன் தத்குலல் ஜன்னா, சஹாபியாரே நீங்கள் சுவர்க்கம் நுழைய விரும்புறீங்களா என்று கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, ஆமா சுவர்க்கம் நுழைய விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில நரகத்தில இருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சொன்னார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா என்று கேட்கிறாங்க. இல்ல எங்களுக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு உப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க. சொன்னார்கள், உங்களோட தாயோடு கடினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களோட பேச்சு நல்லதாக இருக்கட்டும், நீங்க எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரிதான், நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், அந்த அந்தஸ்து வரவதற்கு காரணமா இருந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான், உங்களோட அறிவு அவங்க வளர்த்த அறிவு தான், உங்களோட முயற்சி அவங்க தந்த உணவுடைய முயற்சி, துஆவுடைய பரக்கத். ஆகவே உங்களுடைய தாய் தந்தையோடு நடினமாக பேசிக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு உணவறியுங்கள், அதே நேரத்தில் அவங்களுக்கு எதை விரும்புகிறாங்களோ அந்த விரும்பக்கூடிய விடயங்களை செய்யக்கூடிய விடயங்களை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமா நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்ற கருத்தை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அந்த அருமையான சஹாபிக்கு கூறப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு முர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையானவர், உம்மு ஹானி, அபு ஹானி அவருடைய மகள், உம்மு ஹானி அவருடைய அருமையான ஒரு அருமை, அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு தடவை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இடத்துல உள்ள அவருடைய தோட்டத்துக்கு போன, அந்த தோட்டத்துலதான் அபூ ஹுரைரா அவருடைய தாயார் இருக்கிறார். எப்படி நடந்து கொண்டாங்க தெரியுமா, சொன்னாங்க சொல்றாங்க, தாயாரே அஸ்ஸலாமு அலைக வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, என்னுடைய தாயாரே அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தருவானா என்று சொல்லி அழகான முறையில சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய தாயாரே ரஹ்மத்துல்லாஹ், எப்படி எல்லாம் எங்களுடைய சின்ன காலத்துல நீங்க வளர்த்தீங்களோ, இறக்கத்தோடு வளர்த்தீங்களோ, அல்லாஹ் அதுக்கு ரஹ்மத்து செய்வானா என்ன இறக்கத்தோடு சொல்றாங்க. தோட்டு செல்ல போய் தன்னுடைய தாய் இடிக்கொரு மூலை வீட்டுக்கு நுழைவதற்கு முன்னதா தாயை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னுடைய தாயாரே சின்ன காலத்துல இவ்வளவு இறக்கமா இருந்தீங்க, உங்களோட பசிய தியாகம் செஞ்சீங்க, உங்க நேரங்களை ஒதுக்கிறீங்க, எத்தனையோ நோய்களை எங்களுக்காக வேண்டி நீங்க தியாகம் செய்தீர்கள், இப்படியான தாயே உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானா. அந்த சமயத்துல தாயுடைய வாயில் இருந்து வார்த்தை வருகிறது, வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத், உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, நீங்க பெரியாளாவி பெரியாளாவி எனக்கு நீங்க உபகாரம் செய்றீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தருவானா, உங்களோட வாழ்க்கையில வழக்கத்தை தருவானா என்று அருமையான முறையிலே சொன்னதை விளக்கத்தில் எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாய் தந்தையோடு எப்படி பேச வேண்டும் என்பதை அழகான முறையில சகாபாக்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க தாழ ஒரு சொல்லு தவறிட்டு என்று சொன்னால் அந்த தாய் தந்தையுடைய முகத்துல எப்படி எல்லா பொறுப்போடு பேசுறோம், மனம் வேதனையோடு நாங்கள் நடக்கக்கூடிய மாதிரி நடந்து கொள்கிறோம், பேசிக் கொள்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு விளையாட்டு அல்ல, எங்களை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விடயங்கள் என்பதை ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவங்க சிலை வணக்கத்தோடு தொடர்புள்ளவர்கள். இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தை யாரு, கேட்கவும் முடியல, பார்க்கவும் இயலாது, இப்படியான சிலைய கடவுள் என்று எதையும் வணங்குறீங்கன்னு தந்தையாருக்கு கோபம் போயிருச்சு. சொன்னாங்க, மேற்கொண்டு இந்த வார்த்தையை பாவிச்சா உன்னோட கல்லறிஞ்சு கொள்ளுவேன் என்று சொன்னாங்க. கடுமையான வார்த்தையை தாய் தாயா தந்தையா பேசிட்டாங்க. அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் நினைச்சிருந்தா இந்த வார்த்தையை பேசுறான். என்ன சொல்றாங்க தெரியுமா, தௌபா அஸ்தகஃபிரு லக, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் குறை பொறுக்க தருவேன் சொன்னாங்க. என்னுடைய தந்தை யாரே, உங்களுக்கு விடயம் தெரியாம நீங்க பேசுறீங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் குறை பொறுக்க தருவேன் அழகான வார்த்தையை சொன்னதா அழகான முறையில சொல்லு. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நாம விரும்பி நேரத்தை செய்ய போறோம், அதனுடைய குணப்பாடுகள் விபரீதங்களை என்னுடைய தாய் தந்தையர் அறிஞ்சிருப்பாங்க. என்ன அனுபவசாரிகள் இல்லையா, பல பேரோடு பழகிருப்பாங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்ட பொழுது எங்களுக்கு கஷ்டப்பாயிருக்கும். அதனால என்ன செய்யறோம், வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா என்று சொல்லி தகாத வார்த்தைகளை பேசுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நிச்சயமா கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சொன்னதே அபு ஹுரைரா சொன்னாங்க, மதலையில மடியில படுத்துக்கொண்டு பால் குடிக்கிற இப்படியான காலத்திலே பேசின ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்க. மதலையிலே பேசின ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்க. ஒன்று மரியமரை அடிமைக்குறான் இது மதலையா இருக்கின்ற சமயத்துல பேசுற முதலாவது நபர். அடுத்து யார் என்று சொன்னால், துரை துரை என்று சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபாக்கள் இருக்கிறாங்க, வமா சாஹிபு துரை யா ரசூலல்லாஹ், அந்த துரை என்று சொன்னீங்களே அது யாரு என்று கேட்டார். அந்த துரை யாரு தெரியுமா, பனி இஸ்ராயேல் காலத்துல உள்ள நபர், ஒரு நல்ல வணக்கசாலி, ஒரு சின்ன குடில் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்படியான காலத்துல ஒரு நாள் வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது தாயார் அடைக்கிறார், ஒரு தடவை அடைச்சாங்க பதில் கொடுக்கல, இரண்டாவது தடவையும் அடைக்கிறார். துரை என்பவர் என்ன செய்யறார், இந்த விதமான பதிலும் கொடுக்கல, மூணாவது முறையும் அழைச்சா மூன்று முறையும் பதில் கொடுக்கல. தாயாருக்கு சற்று கோபம் வந்துருச்சு, சொன்னாங்க, நீ என்ன செய்யற, ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முடிக்காம உலகத்தை விட்டு செல்ல மாட்டா என்று சொல்லி கொஞ்சம் வார்த்தையை பிரயோகிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க இருக்கக்கூடிய அந்த குடிசையில அந்த ஜுரை வணங்கக்கூடிய கீழ்மாடு மேல்மாடியில் அவங்க இருக்கிறாங்க. கீழ்மாடியில ஒரு மாட்டு பண்ண வளர்க்கிறவங்க இருந்தாங்க. இவனோட ஒரு பெண் ஒரு தகாத முறையில உறவாடி தவறாத முறையில குழந்தையை பெற்றுட்டார். இது அந்த ஊர் தலைவருக்கு வந்துருச்சு. அந்த விளக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைக்கு யாரப்பா தாத்தை அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்லுகிறார், யார் அந்த துரை என்பவர், அந்த வணக்கவாளி அறிக்கிறாரே அவர்தான். மன்னர் கேட்கிறாரு, அந்த மேல் மாடியில இருந்து வணக்கம் புரிகிறாரே, வணக்கசாலி என்றெல்லாம் சொல்றாங்களே, அந்த நல்ல மனுஷர் என்று சொல்றாங்களே, அவரா உனக்கு சகாத முறை நடந்து கொண்டார் சொன்ன. ஆமா என்று சொன்னார். அவரை அழைத்து வரப்பட்டது இவ்வாறு என்று சொன்ன, அவருடைய கைய கழுத்தோடு கட்டப்பட்டு அவருடைய குடிசையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்படியான முறையில் இருக்கிறே, இப்ப இருப்பவரை நம்ம ஊர்ல வைக்க கூடாது என்று சொல்லி அரசு நேரில் கொண்டு வந்தார். கொண்டு வரப்படும் பொழுது விபச்சாரி அங்க நிற்கிறார். விபச்சாரியை கடக்கின்ற பொழுது அவருடைய முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. கேட்டாங்க, அரசர் கேட்கிறார், இந்த பிள்ளையுடைய தந்தை நீ என்று சொல்றாங்களே நிசமா என்று சொல்ல. அவர் சொல்றாரு, யாரு சொன்னது? இந்த பெண்மணி தான் சொன்னாங்க. அப்படியா? பிள்ளை எங்க என்று கேட்டார். பிள்ளையை கொண்டு வரப்பட்டது. பிள்ளையை பார்த்து அந்த ஜுரை சொல்லுகிறார், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார். அந்த குழந்தை மதல மொழி பேச கூட முடியாத அந்த பால் குடிக்கின்ற சொல்லி சொல்லுறது, யார் அந்த கீழ் மாடியில மாடு மேய்க்கிறாரே அவருதான் இவருடைய தந்தை இருக்கிறார். அந்த சமயத்தில் ஆச்சரியத்தோடு அரசனுக்கு ரொம்ப கவலை வந்துச்சு. சொல்றாரு, அஞ்சாலு சௌமா கட்டமின்றால் உங்களோட அந்த குடிநீருக்கு இல்லையா நீங்க வணங்கி நேரம் அந்த தங்கத்தால கட்டி தரவா, இவ்வளவு அநியாயம் நடந்துச்சு, இல்ல வெள்ளியால கட்டி தருவா? அவர் சொன்னார், இல்ல இருந்த மாதிரியே கட்டி தாருங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மன்னர் சொல்வாரு, எல்லாம் சரிதான், நீங்க வருகின்ற பொழுது சிரிச்சுக்கிட்டு வந்தீங்களே, ஒரு பயங்கரமான குற்றம் செஞ்ச ஒருவரை கைதியா கொண்டு வரும் பொழுது எப்படி வரணும்? பயத்தோடு வரணும். நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி பயத்தோடு வரணும். நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தீங்களே, முக மலர்ச்சியோடு வந்தீங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் என்று சொன்னால், அந்த கத்தனே தான் வந்து உண்மை. இந்த தாயார் ஒரு நாள் இப்படி துவாசித்திருக்கிறாங்க. ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முனிச்சாமணி உலகத்தை விட்டு செல்ல மாட்டாங்க இல்லையா, அந்த துவா அமூலாகி விட்டது. என்னை நினைக்கின்ற பொழுது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சொன்னார்கள் அந்த ஜுரைஞ்சிருக்கிறேன். இந்த சம்பவத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையை சொல்லித்தன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு தாயுடைய துவா, ஒரு பெற்றோருடைய துவா நம்மட வாழ்க்கையில எவ்வளவு விபரீதத்தை அதே நேரத்தில் பாக்கியத்தை ஏற்படுத்தும் என்பதனை நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். உண்டை மட்டும் சிந்திச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பாப்பாவும் கொஞ்சம் வயசாகினா, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நண்பர்மாரோட வாரம், கொஞ்சம் துடித்துடுப்புள்ள வாரம், என்ன பேசுறாங்க சில இடங்கள்ல பகிரங்கமா சொல்லிடுறாங்க, நீங்கள் எல்லாம் வயசாளிகள், அதுக்கான உடுப்போட வெளியே போங்க, ஏன் உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க என்றெல்லாம் நான் கூசாம சொல்லிடுறாங்க. நம்மட பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள் விளக்கத்தில் எழுதுறாங்க, ஒரு தென்னை மரத்தை உதாரணமா போடுறாங்க. ஒரு தென்னை மரத்துல உயர்வான இடத்துல அந்த இளம் ஓலை இருக்கு. அது சொல்லுவாங்க குருத்து ஓலை என்று சொல்லு, இளம் ஓலை இருக்கு. அந்த இளம் ஓலை என்ன செய்யுது என்று சொன்னா, கீழே காஞ்சிருக்க கூடிய வயோதிபமான ஓலையை பார்த்து சொல்லுகிறது, நீங்க எல்லாம் வயசாளி ஆகிட்டாங்க, எங்களோட இருக்காதுங்க, நாங்க எவ்வளவு அழகா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம், நீங்க எல்லாம் காஞ்சி கூடி குருவி இருக்கிறீங்க, எங்களை விட்டு போயிருங்க என்று சொல்லு. அதுவும் அப்படியே கலந்து விழுந்தாச்சு வச்சுக்கிறீங்க. பின்னாடி சில காலங்களுக்கு பின்னாலே அந்த இளம் ஓலையோடு சேர்ந்து இன்னும் பல ஓலைகள் வெளியே வருகின்றன. எந்த வார்த்தையை பாவித்ததோ அந்த இளம் ஓலை ஒரு காலத்திலே கசங்கி மடங்கி காய்ந்து கீழே உள்ளக்கூடிய கருவாயிலேதான் மேல உள்ள கூத்தோல அந்த வார்த்தையை பாவிக்குமா இல்லையா என்று இந்த நிலைமையை நாம் அடைய வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க உதாரணம் எல்லாரும் சொல்றாங்க, நான் இபின் உமர் ரலி அல்லாஹு அவர்களிடத்தில் இருந்தேன், இபின் உமர் ரலி அல்லாஹு சஹாபியோடு இருந்தேன். அந்த சமயத்துல யமன் நாட்டை சேர்ந்த ஒருவரை பார்க்கிறேன். அவர் தன் முதுகுல ஒரு பெரிய கூடை, அந்த கூடைக்குள்ள ஒரு வயதான தாயை வச்சு கொண்டு சவாபு செய்து கொண்டிருக்கிறார். சவாபு செய்திருக்கிறார். சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டாங்க, இது யாரு பாப்பா? இதோட வயதான தாயா, அவங்களுக்கு ஒரு ஆசை, ஆகவே வேற வழி இல்ல, இதுதான் ஒரு வழி, என் தோல்ல சுமந்து அவங்களை சவாபு செய்யறேன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல இந்த அந்த வாலிபர் சொல்கிறார், அவர்களுக்கு உத்தகமாவது ஆயிருக்கேன், ஒரு வேறு வாகனமாயிருக்கேன். சொல்லிவிட்டு கேட்கிறார், இபின் என் தாயோடு நான் இப்படி நடந்து கொள்கிறேன், இப்படி எல்லாம் உபகாரம் செய்கிறேன், அதனால என் தாய்க்கு நான் நன்றி செய்தவனாக ஆகுவாக மாட்டேனா, அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்டேன். இபின் ஓமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது கிடைக்கின்றான், ஆனால் நீ பறக்கின்ற சமயத்துல உன் தாயுடைய அடி வயிற்றுல ஒரு வலி ஏற்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த சமயத்துல அந்த தாய் வயிற்ற பிடிச்சி அல்லாஹ்
எனக்கு வலிக்குது தாங்க முடியல என்று பாவிச்சிருப்பாங்க இல்லையா? யாரு நீ புறக்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு நீ செய்யக்கூடிய இந்த உபகாரம் சமமாக மாட்டாது என்று சொன்னார்கள். எபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியத்துக்குரியவர்கள் சிந்திக்க வேண்டிக்கு நாம் எல்லாம் அப்படி வந்தவங்க தான். அந்த நிலைமையில நம்முடைய தாய் கஷ்டப்பட்டு தான் நிற்கிறார். இப்படியான தாயை பார்த்து தகாத வார்த்தை பேசுகிறீர்களே, உங்களுடைய அறிவுடைய நிலைமை என்ன, அறிவில் வரக்க தெரிக்குமா, உங்களுடைய அகலாக்குடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ்வின் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடம் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு செல்ல வந்திருக்கேன். என்னதுக்கு? ஜிஹாதுக்கு போக வந்திருக்கேன். ஆனா என் பெற்றோர் என்னை இழந்த நிலைமையிலே கவலையோடு இருக்கிற அழுகுறா, உங்களை பாதுகாக்க யாரும் இல்லை, நீங்க நல்ல வேலைக்கு தான் போறீங்க, இருந்தாலும் கவலைதான் என்று கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த நிலைமையிலே நான் வந்தேன் என்று சொன்னார்கள் அந்த அருமையான சஹாபியார். நீங்களார சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா சஹாபியாரே? இர்ஜியா இலைஹிமா, நீங்க ஜிஹாதுக்கு வராதிங்க, நீங்க என்ன செய்ய, உங்களோட பெற்றோரத்துல போங்க. எப்படி அழுதாங்களோ அந்த கண்களில் இருந்து சந்தோஷமான கண்ணீர் வர வேண்டும். எந்த கண்ணீரினால் உங்களை பிரிந்த கவலையுடைய தண்ணீர் வந்ததோ அந்த கண்ணீர் இருந்து நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க என்று சொல்லி சந்தோஷத்துல அந்த சிரிப்புடைய அந்த தண்ணீர் வர வேண்டும். இந்த நிலையை உருவாக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஜஹாதுரே சிறப்பை தருவார் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புல இஸ்தபாரக்கு வந்தார் இந்த அளவுக்கு சிறப்பு வச்சிருக்கிற கண்ணியத்துக்குரியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தவங்கதான் அருமையான ஒரு மனிதன் ஒரு சிறப்பான மனிதன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை சந்திக்கணும், உங்களை கையை முத்தமிடணும், உங்களை அருமையான பரக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆனாலும் வர முடியல காரணம், எனக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களை கவனிக்க முடியாமல் இருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. ஒரு காலத்தில் பின்னால இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உவைசுல் கர்னி என்பது வருவாரு, அப்படி வந்தால் என்னுடைய சலாத்தை அந்த அவருக்கு சொல்லிடுங்க. அது மாத்திரமல்ல, நீங்க அவரிடத்துல உங்களுக்கு புலைப்படுத்த துஆ கேட்கும்படி அவருக்கு சொல்லுங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, காட்டுறீங்களா? அவரை காட்டினாங்க, சொன்னாங்க நீங்கள் அருணி அந்த நாட்டை சேர்ந்தவீங்களா? ஆமா. நீங்க அதாவது உங்களோட காலத்துல உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டுச்சா, அந்த குஷ்டர் குஷ்டரோகம் மாதிரி வந்துச்சா, அது சின்னதாவி ரொம்ப சின்னதா இருக்கிறாங்க கேள்விகளை கேட்டாங்க. ஆமா என்று சொன்னாங்க. கடைசியா விளங்கி போச்சு அவங்க தான் உவைசு கர்னி என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்தை எட்டி வச்சுக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஹக்கா நீங்க துவா செய்யுங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க என்ற கருத்தை அதற்கு உமரே ஃபாரூக்குல் ஆலம் சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், ஒரு தாயுடைய துவா பெற்றோருடைய துவாவில இந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கு, அவங்க கவனிக்கிறதுல ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நன்றியர்களே, சில நேரங்களில் நாங்க யோசிக்கலாம், தாய் தந்தையர்கள் சொல்லுகின்ற வார்த்தை ஒரு அநியாயமான வார்த்தையா இருக்கு, போய் நடக்கிறது இருக்குதானே. சில நேரங்களில் தாய் தந்தையர்கள் தேவையில்லாத அநியாயமான சில விடயங்களை ஏவுறதும் இருக்கு. பாப்பா இப்படி செஞ்ச நலம், அவனை வாழ விடக்கூடாது, இப்படி செய்யணும், அந்த குடும்பத்தை கெடுக்கணும், நீதான் தலை தூக்கு, நீதான் முயற்சி எடுக்கணும் என்றெல்லாம் சொல்றதுக்கு இடமே இருக்கத்தான் செய்கிறது. இப்படியான சட்டங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அபிபக்தான் சொல்றாங்க, என்னுடைய விடயத்துல தமிழக நாலு தடவை குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான். நாலு தடவை என்னுடைய விடயத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறேன். ஒரு விடயத்திலே நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், என்னுடைய தாயார் சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு விடும் வரைக்கும், முஹம்மதை விட்டு விட்டு வரும் வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், இப்படியே இருந்து மடிந்து போவேன் என்ன செய்யல, தாயை பார்க்கிறதா, தான் பின்பற்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா, அதை பாதுகாக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய விடயத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறார், அல்லாவுக்கு மாற்றமான விடயத்தை செய்யுமாறு அவங்க பணித்தால் நீங்க அதற்கு வழிபடாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்க தாய் சென்ற நினைச்சே தவிரும், ஆனால் செய்வது சொல்லுவது அல்லாவுக்கு விருப்பமற்றது. இப்படியான கட்டங்கள்ல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க வழிபட்டு விடாதீங்க என்று சொல்லி ஒரு ஆயிச்சிறங்க. சல்மான் அபி வக்காஸ் அதே நிலைமையில இருந்தாங்க. கடைசி அல்லாவுடைய கிருபை, தாயார் பார்த்தாங்க இது நடக்கிற வேலை ஒன்று இல்ல, தன்னுடைய அந்த அந்த உண்ணாவிரத்தை அப்படியே விட்டுட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சில குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தெரியுமா, சிலவர்கள் சொல்லுவாங்க பாருங்க நாங்க எவ்வளவுதான் கவனிச்சாலும் தம்பிய பத்தி தானே உம்மா அப்பா நல்லா பேசுறது, ஆனா தம்பி கவனிக்கிறதே குறைவு. நாங்க காலமெல்லாம் கவனிக்கிறோம், எங்களுடைய விஷயத்துல நடந்து கொள்வது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல தாத்தாட விஷயத்துலதான் என்ன செய்யறாங்க, உமா பாப்பா எல்லாமே நடக்கிறாங்க, எங்கட விஷயத்துல எதுவுமே கவனம் செலுத்துவது கிடையாது, எங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படியா குடும்பத்துல இருக்கத்தான் செய்யுது. இந்த விடயத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தே சொல்லப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமின் லஹு வாலிதான் முஸ்லிமான், என்ன ஒருவருக்கு முஸ்லிமான பெற்றோர் இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யலாம், நல்ல எண்ணத்தோடு அவங்களை சந்திக்க போறாரு, காலையில போறாரு, அது அதிதரை விளக்கம் காலையில போறாரு, அது மாதிரி மாலையிலேயும் போராட்டம் எழுதிப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில சந்திக்க போறாரு. இப்படி சந்திக்க போனால் தமிழகம் சுவர்க்குலோகத்துல ரெண்டு வாசலை துறந்து வச்சிருக்கிறான், ரெண்டு வாசல். இந்த ரெண்டு வாசலை விரும்பின வாசலால நீங்க போறோம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வயல்லமா அவங்க நாங்க என்ன உபகாரம் செஞ்சாலும் நன்றியோடு பார்க்க மாட்டேங்கிறாங்களே, இந்த நிலைமையிலும் நாங்கள் உபகாரம் செய்யவா என்று கேட்ட பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க வயல்லமா அவங்க என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, பொங்கல ஒரு ஹத்து இருக்கா இல்லையா, அந்த ஹத்த செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கட தாய் தந்தையர் வஃபாத் ஆகிட்டாங்க, ஆனா இப்ப தாய் தந்தைய கவனிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல, காரணம் அப்பா அம்மா இல்ல இல்லையா. இப்படி இருந்தாலும் அந்த தாய் தந்தைகளுக்கு நன்றி செய்த நன்மையை அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கிறா என்று கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை அவருடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அருமையான மக்களே தாய் தந்தையுடைய வஃபாத்துக்கு பின்னாலே நான்கு விடயங்கள விஷயத்தின் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அவங்களுக்கு அவர் என்ற அளவு துவா செய்து துவா கேளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு, குறைஞ்சது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரமாவது அஞ்சு தடவையாவது தந்த தாய் தந்தையுடைய அவர் துவா செய்தால் அல்லாஹ்வுடைய கிருபை வாழ்க்கையில அபிவிருத்தி வரும் என்ற ஹதீஸ் வழங்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ற அளவு உங்களோட தாய் தந்தையருக்கு துவா செய்து கொள்ளுங்க, என்ற அளவு அந்த ரெண்டு பேருடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்துல மன்னாடுங்க. அருமையான சஹாபா நபிமாருடைய வாழ்க்கையில குர்ஆன் சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அவங்க கூட துவா செஞ்சிருக்கிறாங்க. நிறைய நபிமார்கள் தாய் தந்தையுடைய விஷயத்துல பாவம் அடிப்பு கிடைக்கிறாங்க. மூணாவது சொன்னார்கள், இவங்க எந்த உடம்படிக்கையை இடத்துல எடுத்தாங்களோ அந்த உடம்படிக்கையை நிறைவேற்றிங்க. இப்போ அப்பா அம்மா இல்ல அவங்க இல்ல அவங்கள்ட்ட ஹயாத் அடிக்கிற காலத்துல அப்படி சொன்ன இப்படி சொன்னதான், இப்ப அதெல்லாம் செய்யக்கூடிய காலம் இல்ல, நம்மளை இஷ்டப்படி நடக்க வேண்டிய நடக்க போவாதீங்க. சொன்னார்கள், நாலாவதாக சொன்னார்கள், அவங்களுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் எந்த நல்ல மனிதரை எந்த நண்பர்களை எந்த குடும்பங்களை உறவினர்களை அவர் அனுசரித்து நடந்தாங்களோ அவர்களை நீங்களும் அனுசரித்து நடங்க. சில இடங்கள்ல பார்த்தா பாப்பா உமாவோடைய குடும்ப உறவு அப்படியே போயிடுச்சு. அதுல தொமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய அருமையான மகனா ஒரு 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 விரட்டால போற அது கிராம புறம் ஒருவரை கண்டு உடனே அவரை இறங்கி நீங்க இன்னாருடைய மகன் தானே என்று சொல்லி கேட்டது மாத்திரமல்ல அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. அதிதில எழுதுறாங்க, ஏறி வந்து அந்த கழுதையே அப்படியே கொடுத்துட்டாங்க. பின்னால உள்ளவர் கேட்கிறாரு, எபினோமா ரலியல்லாஹுடைய ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாலு தீர்க்கத்தை கொடுத்தா போதும், இப்படி என்ன கவனிக்கிறீங்களே. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல எங்க பாப்பா எனக்கு சொல்லிருக்கிறாங்க, தாய் தந்தையர்கள் இந்த நல்ல மனுஷனோட இந்த குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறாங்களோ அவங்களோட நீங்க சேர்ந்து நடங்க, அது தாய் தந்தையருடைய பலக்கத்தை கிடைக்கும் என்று சொல்லி எங்க தந்தையார் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவர் கிராமப்புறத்து மனுஷர் தான், இருந்தாலும் எங்க பாப்பாவோட ரொம்ப இறக்கமானவங்க, ரொம்ப நல்ல முறை நடந்த ஒரு மனுஷன், அதனாலதான் அவரை கவனிக்கிறேன் சொன்னார்கள். அது தோமரை அருமையான மகனம் எந்த அருமையான விடயங்களை ஹக்குகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அந்த விடயங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு செல்ல மக்களா அம்புல தபாரக வசாரா இம்மனைவரை சாட்சியார் குருவானா. அல்லாஹ் இவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, இவருடைய பெற்றவர்கள் குடும்பத்தினுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, எங்களுக்கெல்லாம் தந்த கடமைகளை சீரான முறையை செய்த நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. அல்லாஹ் குறிப்பாக தாய் தந்தையுடைய கடமைகளை ஒழுங்கான முறையை செய்து அவருடைய துஆ பரக்கத்தை பெற்று நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா, எங்களுடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலியான மக்களாக ஆக்கி வைப்பாயா, இறுதி நிலைமையை களிமாவோடு பார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா, மேலான எங்களுடைய துஆக்களை அங்கே அறுத்து அருள் புரிவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.